إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد مبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى او كما قال عليه الصلاه والسلام علوت ارلال النهرت انبريون ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியின்கள் நல்லவர்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறியதற்கு பின்னால் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பள்ளி வாயில் அத்திகாவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே இந்த உலகத்திலே வாழும்போது அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்த வழிமுறையில் வாழுமாறு எங்களுக்கு கட்டையிடப்பட்டிருக்கிறதோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை விட்டும் விலகி தூரமாகி வாழுமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விடயங்களை விலகி தவிர்ந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அடுத்தாமையாக உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகம் என்பது எங்களையெல்லாம் படைத்த ரப்புல் இஸ்ஸத்தினால் உருவாக்கப்பட்டது. அவன் காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி இந்த மனித சமூகத்தை வழிநடத்துவதற்காக சிறந்தவர்களாக நல்லவர்களாக சுவர்க்கவாதிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நபிமார்கள் மூலமாக இந்த உம்மத்துக்கு வழிகாட்டினான். இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வரைவிலக்கணமாக அல் குர்ஆனில் உலகத்தை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் ஹயாத்து துன்யா லைபுன் வலஹுன் வஸீனத்துன் வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாதுரும் பில் அம்வாலி வல் அவ்லாத். அல்லாஹ் சொல்கிறான், இந்த துன்யா அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, இந்த உலகம் என்பது அது இன்னமல் ஹயாத்து துன்யா லைபுன், அது விளையாடக்கூடியது, வலஹுன் அது வீணாக கழிக்கக்கூடியது, வஸீனத்துன் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, வதஃபாஹுரும் பைனக்கும் ஒருவருக்கொருவர் பெருமை அடிக்கக்கூடியது, வதகாதுரும் ஃபில் அம்வாலி வல் அவ்லாத் தன்னுடைய பொருளாதாரத்திலும் தன்னுடைய செல்வங்களிலும் தன்னுடைய பிள்ளைகளிலும் எனக்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வாழக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த உலக வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக அழகாக சொல்கிறார். இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீருடைய உலமாக்கள் வரைவிலக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், இன்னமல் ஹயாத்து துன்யா லைபுன், ஒரு மனிதன் பிறந்தால் ஒரு மனிதனுடைய பிறப்பு ஆரம்ப காலகட்டம் அது விளையாட்டிலே கடியக்கூடியது, அது சிறு பிள்ளையாக இருக்கும். எனவேதான் அல்லாஹ் லைபுன் விளையாடக்கூடிய பருவம் என்பதாக அல்லாஹ் ஆரம்ப கட்டத்தை சொல்கிறான். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வலவுன் வீணாக கழிக்கக்கூடிய காலகட்டம் வாலிபர்கள் ஒரு 10 வயதுல இருந்து 15 வயது காலகட்டம் ஏன் உலகத்திலே பிறந்தோம் என்று தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை வீணாகவும் விளையாட்டாகவும் கழித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் அல்லாஹ் லஹ்வுன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். மூன்றாவதாக அல்லாஹ் கட்டம் சொல்லும் போது வஸீனத்துன் அலங்கரிக்கக்கூடிய காலகட்டம், வாலிபர்கள் 20 வயதுல இருந்து ஒரு 25 காலகட்டம் என்ன செய்வார்கள், தன்னை அழகுபடுத்திக் கொள்வார்கள், எல்லோரும் பார்த்து என்னை அழகானவர்கள் என்று சொல்ல வேண்டும், அழகர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தன்னை அலங்கரித்துக் கொள்வார்கள். எனவே அல்லாஹ் சொல்கிறான், அலங்கரிக்கக்கூடிய காலகட்டம் அது வாலிப பருவம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், ஒருவருக்கொருவர் பெருமை அளித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம், ஒரு 30 வயதுல இருந்து ஒரு 40 வயது காலகட்டம், யார் பில்டிங்கள் கட்டுவது, கட்டடங்கள் கட்டுவது, என்னிடத்தில் எப்படியான வாகனங்களை வாங்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் பெருமை அளித்து ஒருவரிடம் ஒருவர் சொல்லி, என்னிடத்தில் இவ்வகையான கட்டடங்கள் இருக்கிறது, இவ்வகையான வியாபாரங்கள் இருக்கிறது, இவ்வகையான வாகனங்கள் இருக்கிறது என்று சொல்லி
பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம். அது ஒரு 30 வயதுல இருந்து ஒரு 40 வயதான காலகட்டம். அடுத்ததாக கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய பொருளாதாரங்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு எனக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு கடைசி காலகட்டம், ஒரு 50 வயதுக்கு பிறகு என்ன சொல்வார்கள், என்னுடைய பேரப்பிள்ளைகள் இத்தனை பேரப்பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள், இவ்வளவு சொத்தை நான் சேமித்து வைத்திருக்கிறேன், என்னுடைய வங்கி கணக்கு இவ்வளவு இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று கணக்கிட்டு சொல்லக்கூடிய காலகட்டம் அது, இறுதி காலகட்டம் என்பதை அல்லாஹ் ஒரு உலகத்துடைய வரைவிலக்கணமாக சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, இப்படியாக படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வழிகாட்டி இருக்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லும் போது, மா ஃபர்ரத்னா மின் குல்லி ஷை மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் குல்லி ஷை, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுக்கு அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை எந்த சந்தேகமும் இன்றி நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எதையுமே நாங்கள் விட்டு வைத்தது கிடையாது. குடும்ப வாழ்க்கை வேணுமா, சமூக வாழ்க்கை வேணுமா, வியாபாரமா, பொருளாதாரமா, இஸ்லாமிய வங்கிகளா, எல்லா அனைத்தையுமே மிக அழகாக துல்லியமாக சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரித்துக் கொள்ளப்பட்ட மார்க்கம் என்னது, அதுதான் இந்த தீனுல் இஸ்லாமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அப்படியான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். முஸ்லிம்களாக பிறந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் துப்பாக்கிய நிலை என்னது, நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களாக அல்ல, இஸ்லாமிய பெயர்களை சுமந்திருக்கிறோம் ஆனால் முஸ்லீம் என்ற பெயர் தாங்கியலாக வாழ்கிறோம், இஸ்லாத்தை பின்பற்றுகிறோமா என்றால் நிச்சயமாக கிடையாது. நமக்கு சாதகமாக வரும்போது அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வாழ்க்கையில் நமக்கு சாதகமாக வரும்போது என்ன செய்வோம், இது எனக்கு மார்க்கம் இஸ்லாம், மார்க்கத்தை பேசுவோம். எனக்கு பாதகமாக வரும்போது, என்னுடைய வாழ்க்கை என்று வரும்போது, நாங்கள் உதறித்தழுகின்ற நிலைமை எங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோமா இல்லையா? திருமணம் என்று வந்துவிட்டால் அதில் எப்படிப்பட்ட சூவியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தாயாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மார்க்கத்தை பேணக்கூடியவராக இருந்தாலும் தொழுகையிலே முன்சபிலே நிற்பார், ஆனால் அவருடைய திருமணத்தை பார்த்தால் இஸ்லாத்திற்கு முரணான, இஸ்லாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய வழிகாட்டலுக்கு முரணான எத்தனையோ அம்சங்கள் நிறைவேறுவதை அரங்கேறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதே போன்றுதான் இஸ்லாம் பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கிறது. இஸ்லாமிய பொருளாதாரம் எங்களுடைய ஊர், எங்களுடைய பிரதேசம் பொருளாதாரத்தால் நிறைந்து வழிகின்ற ஒரு பிரதேசம். அதிகமானவர்கள் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், அதிகமானவர்கள் வியாபாரிகள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். இஸ்லாம் வியாபாரத்தை பேசியிருக்கிறது, இஸ்லாம் வியாபாரத்தை தனி தலைப்பாக. இதனால் தான் இமாம்கள் கிதாபுல் பை என்ற பாடத்தை ஒவ்வொரு கிதாபிலையும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு சாதகம் என்று வரும்போது அதனை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த பண்பை அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அவர்களுடைய வேதத்தில் சிலதை எடுத்துக்கொள்வார்கள், சிலதை விட்டு விடுவார்கள், சிலதை எடுத்துக்கொள்வார்கள், சிலதை விட்டு விடுவார்கள். இது யாருடைய பண்பு? யூதர்களுடைய பண்பு. அதே போன்றுதான் அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுடைய இவர்களுக்கு உலக வாழ்க்கையில் நஷ்டமே ஹிஸ்யூன். அல்லாஹ் சொல்கிறான், உலக வாழ்க்கையில் நஷ்டமே நஷ்டம்தான், மறுமையிலும் நஷ்டம்தான். அவர்களுக்கு சாதகமானதை பின்பற்றுகிறார்கள், பாதகமானதை விட்டு விடுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது சம்பூரணமான வாழ்க்கை திட்டம். ஒரு மனிதன் பிறந்த நிலையிலிருந்து இறக்கும் வரைக்குமான, ஒரு மனிதன் காலையிலே எழுந்த நிலையிலிருந்து அவன் தூங்கும் வரைக்குமான முழு வாழ்க்கை திட்டத்தையும் சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். எனவேதான் இந்த ஒரு மனிதனுடைய வியாபாரம், இஸ்லாமிய பொருள்கள், பொருளியம் சம்பந்தமாக இஸ்லாம் அதிகமாக பேசியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லும் போது, அதே போன்று அல்லாஹ் சூரத்துல் ஜும்ஆவிலே சொல்கிறான், உங்களுடைய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி விட்டீர்களா, நீங்கள் வியாபார தளத்துக்கு சென்று வியாபாரங்கள் செய்யுங்கள், வியாபாரம் செய்யாமல் தொழில் ஈடுபடாமல் வீட்டிலே முடங்கி கிடக்க வேண்டாம் என்பதை, இஸ்லாம் தொழில் ரீதியாக வியாபாரம் செய்ய வேண்டும், பொருளீட்ட வேண்டும் என்பதை எங்களுக்கு ஊக்குவித்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் கயிறை எடுத்துக்கொண்டு, கயிற்றை எடுத்துக்கொண்டு, விறகுகளை சுமந்து, தன்னுடைய முதுகிலே தன்னுடைய தலையிலே சுமந்து வியாபாரம் செய்து உழைப்பானாக இருந்தால் அவனுடைய உழைப்பு அவன் பிச்சை எடுப்பதை விட மிக அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானதாக இருக்கிறது, விருப்பமானதாக இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இஸ்லாமிய ரீதியாக பொருளீட்டல் என்பது, வியாபாரம் என்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் வியாபாரம் செய்ய வேண்டும். இன்றைக்கு அதிகமான தலாக்குகள் அந்த காவிரி கோர்ட்டுகளுக்கு வரக்கூடிய காரணம் என்ன? அதிகமானவர்கள் தொழிலுக்கு போகிறார்கள் இல்லை, மனைவிமார்கள் பசுக்கான வழக்கை எதற்காக வைக்கிறார்கள்? என்னுடைய கணவன் தொழிலுக்கு செல்கிறான் இல்லை, என்னுடைய கணவன் அவன் எனக்கு தேவையான பணம், எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கான செலவழிப்பு எனக்கு தருகிறான் இல்லை என்பதற்காக மனைவிமார்கள் காவி கோட்களை வழக்குகளை தொடர்கிறார்கள். என்ன காரணம்? நாங்கள் தொழிலுக்கு போகாமல் இருக்கிறோம். எனவே வியாபாரம் என்பதை, தொழில் என்பதை இஸ்லாம் மிக அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், கதீஜா எங்களுக்கு தெரியும், நபி அவர்கள் இஸ்லாம் நபி நுபுவத் கிடைப்பதற்கு முன்னாலேயே என்ன செய்கிறார்கள் அவர்கள், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் பல நாடுகள் கடந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிக நெருக்கமாக அன்பாக இருந்த நபியுடைய நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பல கடைகளுக்கு சொந்தக்காரர். மக்காவில் எங்களுக்கு அவருடைய வரலாறு என்ன தெரியும்? எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நபியுடைய நண்பர் ஹலீபா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர் என்பதுதான் தெரியும். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி என்றால், பல கடைகளுக்கு சொந்தக்காரர், பல வியாபார நிலையங்களுக்கு சொந்தக்காராக இருந்தவர் யாரு? எங்களுடைய நபியுடைய மிக நெருக்கமான நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே வியாபாரம், ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொருவரும் தொழில் செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், அது இஸ்லாமிய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. கண்ணியமானவர்கள், எங்களுக்கு தெரியும், 2010 காலப்பகுதியில் அமெரிக்காவில் என்ன செய்யப்பட்டது? பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. பொருளாதாரம் முழு உலகத்திலே வீழ்ச்சி அடைந்தது. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிக வீழ்ச்சியான நிலைமைக்கு சென்றது. என்ன காரணம் என்று தேடினால், அவர்களுடைய ஆய்வுடைய முடிவு என்ன தெரியுமா? இஸ்லாமிய பொருளாதாரம், இஸ்லாமிய பொருளீட்டல் எங்களுடைய நாடுகளில் கொண்டு வரப்பட வேண்டும், எங்களுடைய நாடு இஸ்லாமிய பொருளாதார திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் போதுதான் அது ஒழுங்கான சீரான அமைப்பிலே அந்த பொருளாதாரத்தை ஈட்ட முடியும், நஷ்டமில்லாத அந்த வியாபாரத்தை செய்ய முடியும் என்ற திட்டத்தை அன்றைய தினம் அமெரிக்காவுடைய ஆய்வாளர்கள் வெளியிட்டார்கள். கண்ணியமானவர்களே, எனவேதான் இஸ்லாம் சொல்லித் தருகின்ற இஸ்லாமிய பொருளீட்டலின் அடிப்படையில் எங்களுடைய வியாபாரத்தை வைத்துக் கொண்டால் அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கும். கண்ணியமானவர்களே, இதன் விளைவாகத்தான் இன்று இஸ்லாமிய வங்கிகள் என்ற பெயரில் இன்று பல வங்கிகள் உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் என்ன சொல்வது? இஸ்லாமிய வங்கி என்ற பெயரில் எங்களுடைய பணங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்வது? இஸ்லாமிய வங்கி அல்லாத ஏனைய வங்கிகளுக்கு சென்றால் அவர்களுடைய வீதத்தை விடவும் கூடுதலாக இஸ்லாமிய வங்கி என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய பணத்தை எடுக்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை மிக அழகாக ஒவ்வொரு பாமரர்களும் விளங்க வேண்டும். இன்றைக்கு எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாமிய வங்கிகளில் வேலை செய்யக்கூடிய அந்த ஆபீஸ்களுக்கு கூட இஸ்லாமிய வங்கியுடைய சட்ட திட்டங்கள், ஷரியாவுடைய திட்டங்கள், ஷரியாவுடைய நிலைமைகள், ஷரியா இஸ்லாம் மிக அழகான ஒரு பொருளீட்டல் முறையை சொல்லித் தருகிறது. முஷாரகா, முலாரபா, முராபகா இப்படியான பெயர்களில் ஒவ்வொரு இஸ்லாமிய ஷரியத்துக்கு கீழால் பொருளீட்டல் முறையை எங்களுக்கு அழகாக வழிகாட்டியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு கொத்துபா பிரசங்கத்தில் மிக நீளமாக இவைகளை சுட்டிக்காட்ட முடியாது. இருந்தாலும் ஒரு குறுகிய நேரத்திற்குள் உங்களுக்கு ஒரு ஆசைக்காக இதை படிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் மார்க்கத்தை ஏற்றி தெரியாமல், எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் பேரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கிகளை ஏற்றி தெரியாமல் அதில் என்ன நடக்கிறது, அதில் இஸ்லாம் எப்படியான வழிகாட்டலை எங்களுக்கு வழங்கியிருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும். கண்ணியமானவர்களே, மிக குறுகிய நேரத்துக்குள் 2-3 விடயங்களை மாத்திரம் உங்களுடைய ஒரு ஆய்வுக்காக விட்டு செல்கிறேன். முதலாவதாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்றுதான் முஷாரகா. இன்னைக்கு இஸ்லாமிய வங்கிகளிலும் இருக்கிறது, அல்லது தனி நபர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் முஷாரகா, கூட்டு பங்குடைமை என்று சொல்லக்கூடிய ஒரு வியாபாரம். அதாவது பலர்கள் சேர்ந்து ஒரு முதலை, ஒரு கேபிட்டலை சேர்த்து வியாபாரம் செய்வது, ஒரு 4 பேர் சேருவது, 4 பேரும் பொருளீட்டல் செய்வது, அதாவது ஒரு நான்கு பேரும் ஒரு 10 லட்சம் அடிப்படையில் 40 லட்சத்தை முதலீட்டு செய்து அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணியமானவர்களே, இதில் பல நிபந்தனைகள் இருக்கிறது. இன்னைக்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பணத்தை கொடுப்பது, 10 லட்சம் பணம் தருகிறேன், எனக்கு மாதா மாதம் 10,000 ரூபாய் தர வேண்டும். 10 லட்சம் பணத்தை தருகிறேன், எனக்கு மாதா மாதம் என்ன செய்ய வேண்டும், 15,000 பணம் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு சென்று வருகிறார். கண்ணியமானவர்களே, இது ஒரு சுத்தமான வட்டியாக இருக்கிறது, சுத்த ஹராமாக இருக்கிறது. இப்படியான வியாபாரத்தை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஒருவர் இப்படியான முஷாரக்க அடிப்படையில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து வியாபாரம் செய்வார்களாக இருந்தால் அவர்கள் அந்த வியாபார நிலையத்தை முதலாவதாக 4 பேரும் செய்து ஒப்பந்தம் எழுதிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமானது, அந்த அதில் வரக்கூடிய இலாப வீதத்தை ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டு விட வேண்டும். இலாப வீதத்தை தான் குறிப்பிட வேண்டுமே தவிர இலாபத்துடைய பணத்துடைய அளவை சொல்லக்கூடாது. இதுதான் முஷாரக்கா அடிப்படையில் செய்யக்கூடிய இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வியாபாரம். அதாவது 4 பேர் சேர்ந்து வியாபாரம் செய்தால் 4 பேரும் பொருளீட்டல், அதாவது முதல் போட்டிருந்தால் அந்த முதலுக்கு ஏற்ப அவர்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு விகிதாச்சாரம் அடிப்படையில் அவர்கள் அந்த அந்த பணத்திலே இருந்து அவர்களுக்கு வரக்கூடிய இலாபத்திலே இருந்து அடைந்து கொள்ள முடியும் என்பதை ஆரம்பத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் முஷாரக்கா அடிப்படையில் செய்யக்கூடிய வியாபாரம். அதே போன்று ஒருவர் 10 லட்சம் போட்டிருக்கிறார், இன்னொருவர் 5 லட்சம் போட்டிருக்கிறார். இவர்களும் அவர்களுடைய அந்த இலாபத்தில் எவ்வளவு வீதம் அவர்கள் அடைந்து விட வேண்டும், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஆரம்பத்திலேயே எழுதப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும். தொகை சொல்லப்படுவது கிடையாது, எத்தனை வீதம் இலாபத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஆரம்பத்திலேயே சொல்லிவிட வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, நஷ்டம் ஏற்பட்டு விட்டால், இன்றைக்கு அதிகமான வங்கிகள் இது தொடர்பாக பாமரர்களிடம் அவருடைய கஸ்டமர்களும் பேசுவது கிடையாது. அவர்கள் இது தொடர்பாக அவர்களிடம் வரக்கூடிய வாடிக்கையாளர் கட்டாயம் பேச வேண்டும், சொல்ல வேண்டும். இக்ரிமெண்டிலே பேப்பரிலே இருந்து விஷயம் முடியாது. அவர்கள் ஒவ்வொருவரும் இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்க வேண்டும். என்ன சொல்ல வேண்டும், இவ்வளவு நீங்கள் இவ்வளவு பணம் போட்டிருக்கிறீர்கள், இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டால் இத்தனை எவ்வளவு வீதம் நஷ்டம் இருக்கிறதோ அந்த பணத்துக்கு ஏற்றாற்போல் அந்த நஷ்டத்தையும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். தனி நபர்கள் சேர்ந்து வியாபாரம் செய்தாலும் சரி, அல்லது உஷாரக் அடிப்படையில் இஸ்லாமிய வங்கி என்ற பெயரில் இயங்கக்கூடியவர்கள் வியாபாரம் செய்தாலும் சரி, இந்த சட்டத்தின் கீழ் தான் இவர்களுடைய வியாபார ஒழுங்குகள் அமைய வேண்டும். கண்ணியமானவர்களே, இது ஒரு சுருக்கமான ஒரு உஷாரக்கா சம்பந்தமான ஒரு அறிவுறுத்தல். இரண்டாவதாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்றுதான் முதாரபா என்று சொல்லக்கூடியது. அதுவும் ஒரு கூட்டு பங்காண்மை என்று சொல்லக்கூடிய அடிப்படையில், ஒருவரிடத்திலே பணம் இருக்கிறது, இன்னொருடத்திலே பணம் கிடையாது. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள், நல்ல அறிவாளிகள், புத்திஜீவிகள், நல்ல வியாபார நுட்பம் தெரிந்தவர்கள், ஆனால் அவர்களிடத்திலே பணம் கிடையாது. இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே பணம் இருக்கிறது, ஆனால் அவைகளை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அறிவு அவர்களிடத்திலே கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் யாருக்கு ஒருவரை நியமித்து அவர்களிடத்திலே தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்கிறார்கள், தன்னுடைய முதலை கொடுக்கிறார்கள். இவர்கள் இவ்வாறு வியாபாரம் செய்யும் போது கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலும் அந்த யாருக்கு நாங்கள் பணத்தை கொடுத்து வியாபாரம் செய்யும்படி சொல்லியிருக்கிறோமோ அவருக்கு அந்த இலாபத்தில் எவ்வளவு பங்கு வரும் என்பதை ஆரம்பத்திலே சொல்லிவிட வேண்டும். ஆரம்பத்திலேயே எவ்வளவு இவருக்கு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஆரம்ப கட்டத்திலேயே சொல்லிவிட வேண்டும். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, நஷ்டம் ஏற்படும் போது முதலாளபா என்ற அடிப்படையில் ஒருவர் பணம் கொடுக்கிறார், இன்னொருவர் வியாபாரம் செய்கிறார். இந்த அடிப்படையில் நஷ்டம் ஏற்படும் போது இந்த நஷ்டத்தை முழுக்க முழுக்க யார் பணம் கொடுத்திருக்கிறாரோ அவர்தான் சுமந்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாமிய ஷரியத் சொல்லக்கூடிய வழிகாட்டலாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால், நாங்கள் ஒருவருக்கு பணத்தை கொடுத்து ஒரு கடையை திறந்து கொடுத்திருக்கிறோம், அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஏதோ அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் அந்த வியாபாரம் துஷ்டாகி விடுகிறது, அந்த வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போது சிலர்கள் என்ன செய்வார்கள், உங்களுக்கு தான் நான் கடையை தந்தேன், நீங்கள் தான் வியாபாரம் செய்தீர்கள், எனவே நீங்கள் தான் என்னுடைய பணத்தை செலுத்த வேண்டும் என்று எத்தனையோ சகோதரர்கள் இன்றைக்கு மாதா மாதம் அந்த அப்படியான நிலையில் உருவாகி பணங்களை கட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய ஷரியத் சொல்லக்கூடிய இந்த முதாரபா என்று சொல்லக்கூடியது அவர்கள் யாரு பணத்தை கொடுத்தார்களோ அவர்கள்தான் முழுவதுமாக நஷ்டத்தை பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் இஸ்லாம் ஷரியத் என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் ஒருவருக்கு கடையை திறந்து கொடுத்து அவருக்கு நாங்கள் அறிவு அவரிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு ரீதியாக அவருடைய வியாபார தளத்தை நடத்தி கொண்டிருந்தார். எங்களுடைய வியாபாரம் நஷ்டமடையும் போது அவருடைய தொழில் பறிபோகிறது. எனவே தொழிலும் பறிபோய் அவரிடத்தில் இருந்து நஷ்டமும் எடுப்பது என்பது இரண்டு கட்டங்களை சேர்வதால் இஸ்லாம் சொல்கிறது அவருடைய தொழில் பறிபோகிறது, அது அவருக்கு ஏற்படுகின்ற நஷ்டம். எனவே பண ரீதியாக ஏற்படக்கூடிய நஷ்டத்துக்கு யாரு பணத்தை முழுவதுமாக போட்டார்களோ அவர்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்றுதான் முராபகா என்று சொல்லக்கூடிய, இன்னைக்கு நாங்கள் அதிகமாக வாகனங்களை பெறுவது அல்லது வீடுகளை வாங்குவது காணிகளை வாங்குவது இது இஸ்லாமிய வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை முராபகா என்று சொல்வது. கண்ணியமானவர்களே, இது மிக நீண்ட ஒரு தலைப்பு, மிக சுருக்கமாக சொல்கிறேன். ஒருவரிடத்திலே பணம் இருக்கிறது அல்லது ஒருவருக்கு ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும் ஆசையாக இருக்கிறது, அவருக்கு ஒரு வாகனம் தேவையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு வங்கியிடத்திலே சென்று சொல்லுவார் எனக்கு இந்த வாகனத்தை வாங்க வேண்டும். கண்ணியமானவர்களே, முராபகா என்று சொல்வது அந்த வங்கி என்ன செய்ய வேண்டும், அந்த 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 பொருளை அந்த காணியை வாங்குவார்கள். கண்ணியமானவர்களே, அந்த காணியை அந்த அந்த வாகனத்தை வாங்கி மீண்டும் இவருக்கு திரும்பி விற்பார்கள். இதுதான் முராபகா என்று சொல்லக்கூடிய வியாபாரம். இது மூன்று விதமாக நடக்கும். ஒன்று, அவர் வாங்கிய விலைக்கே அந்த பொருளை கொடுப்பார். ஒரு வாகனத்தை வாங்கி ஒருவர் வங்கியிடம் சென்று கேட்கிறார், எனக்கு இந்த வாகனம் வாங்க வேண்டும் என்று, இந்த வாகனத்தை அந்த வங்கி நேரடியாக வாங்கி அவருக்கு வாங்கிய விலைக்கே கொடுப்பது. இதற்கு சொல்வது பைஉத் தௌலியா என்று சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, இரண்டாவது ஒரு முறை இருக்கிறது, ஒரு வாகனத்தை ஒரு பொருளை வாங்கி அந்த வாங்கிய விலைக்கு குறைவாக கொடுப்பது. இதுவும் இன்னைக்கு உலகளாவிய ரீதியில் நடைபெறுகிறது. சில நிறுவனங்கள் அவர்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுவதற்காக உதவி பண்ணுவதற்காக உதவியாக மானி அடிப்படையில் ஒரு 15,000 ரூபாய் பெறுமதியான தையல் இயந்திரத்தை வாங்கி நீங்கள் 10,000 தந்தால் நாங்கள் உங்களுக்கு அந்த தையல் இயந்திரத்தை தருவோம் என்று சொல்லி விற்கக்கூடிய ஒரு வியாபாரம், அதுதான் பை உல் வலியா என்று இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில் அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, மூன்றாவது ஒரு கட்டம் இருக்கிறது. ஒரு பொருளை கேட்கும் போது அந்த பொருளை வாங்கி அவர்களும் ஒரு ஒரு ப்ராஃபிட் வைத்து அந்த வாகனத்தை விற்பது, அந்த பொருளை விற்பது. இதற்கு சொல்வதுதான் பை உல் முராபகா. கண்ணியமானவர்களே, இந்த பை உல் முராபகாவை சில அறிஞர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய சில உலமாக்கள் ஹராம் என்று சொல்கிறார்கள். காரணம், இந்த மயில் பை உல் முராபகா என்று சொல்லக்கூடிய இந்த வியாபாரமும் ரிபா என்று சொல்லக்கூடிய வட்டியும் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சில உலமாக்கள் என்ன செய்கிறார்கள், இந்த முறை ஹராம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதிகமானவர்கள் இது ஒரு இஸ்லாமிய ஷரியத்தின் மிக நுணுக்கமான நிபந்தனையின் அடிப்படையில் நடக்குமாக இருந்தால் இந்த பை உல் முராபகா ஹலால் என்ற சட்டத்தின் கீழ் வரக்கூடியதால் இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் எங்களுடைய நாடுகளிலும் இந்த மை உல் முராபகா நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே இஸ்லாமிய ஷரியத் நாங்கள் ஒரு வங்கியிடம் சென்று எனக்கு இந்த வாகனம் வேண்டும் என்றால் அந்த வாகனத்தை அவர்கள் வாங்கி அவர்கள் சொந்தமாக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை, அந்த வாகனத்துடைய உரிமையாளர்களாக அவர்கள் மாற வேண்டும். நாங்கள் ஒரு வங்கியிடம் சரி அல்லது தனி நபர்களிடம் சென்று சரி அவர்களிடத்திலே ஒரு வாகனம் வாங்குவதற்கு அறிவு இருக்காது, அதற்கான நுட்பம் இருக்காது, அவர்கள் சந்தையிலே ஏமாற்றப்படுவார்கள் என்று இருக்குமாக இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த ஒருவரிடம் சென்று எனக்கு இந்த வாகனத்தை வாங்கி தாருங்கள் என்று சொல்லும் போது அந்த வாகனத்தை வாங்கி கொடுப்பதற்கான நிலை அதுதான் பை உல் முராபகா என்ற அடிப்படையில் அவர் வாங்கி கொடுக்கலாம். அதற்கான ஒரு ப்ராஃபிட்டை ஒரு இலாபத்தை வைத்தும் அவர் அந்த வாகனத்தை மீண்டும் அவர்களுக்கு விற்க முடியும் என்பதை இஸ்லாமிய ஷரியத் பை உல் முராபகா என்ற அடிப்படையில் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. கண்ணியமானவர்களே, நான்காவதாக இன்னும் பல முறைகள் இருந்தாலும் சுருக்கமாக கடைசியாக ஒரு முறையை சொல்லி என்னுடைய குத்துபாவை முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய ஷரியத்தில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறைதான் ஈஜாப் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை, வாடகை. இன்றைக்கு அதுவும் அதிகமான வங்கிகளில் நடைபெறுகிறது. இது தெரியாமல் இன்னைக்கு என்ன செய்வார்கள், வங்கிகளை ஏசி கொண்டிருப்பார்கள். இஸ்லாமிய வங்கி என்ற போதும் அவர்களும் ஏனைய வங்கிகளை விடவும் குறைவான புரோஃபிட்டுகளை குறைவான லாபங்களை வைத்து எங்களுடைய மக்களுக்கு முஸ்லிம் சகோதரர்களுக்கு அவைகளை வழங்க வேண்டும், அது இஸ்லாமிய வங்கியில் செய்யக்கூடிய கடமை, அவர்கள் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் இஸ்லாம் ஷரியத் சொல்கிறது ஈஜார் என்ற அடிப்படையில் ஒரு வியாபாரத்தை ஷரியத் அறிமுகப்படுத்துகிறது. கண்ணியமானவர்களே, ஈஜார் என்று சொல்லும் போது எங்களுக்கு ஒரு வாகனம் தேவை என்றால் அந்த வாகனத்தை நாங்கள் வாங்க வேண்டும் என்று வங்கியிடம் சென்றால் அவர்கள் அந்த வாகனத்தை வாங்கி எங்களுக்கு வாடகைக்கு விடுவார்கள். ஒரு வாகனத்தை வாங்கி என்ன செய்வார்கள், வாடகைக்கு எங்களுக்கு தருவார்கள். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அதற்கான வாடகையை நாங்கள் கட்டி கொண்டிருப்போம். எப்போது எங்களுடைய வாடகை முடிவடைகிறதோ அப்போது எங்களுக்கு அந்த வாகனம் சொந்தமாகும் என்பதை ஆரம்பத்திலேயே ஒப்பந்தமாக எழுதி விடுவார்கள். கண்ணியமானவர்களே, இது பைஉல் ஈஜா என்ற அடிப்படையில் செய்யக்கூடிய வியாபாரம். இவைகள் தான் எங்களுடைய இஸ்லாமிய வங்கி என்ற பெயரில் இஸ்லாமிய வங்கிகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரங்கள். ஒவ்வொரு தலைப்பும் மணித்தியான கணக்கில் மிக விரிவாக ஆழமாக பேசப்பட வேண்டிய இஸ்லாமிய வங்கி சம்பந்தமாக இஸ்லாமிக் பேங்கிங் சம்பந்தமாக பேசப்பட வேண்டிய தலைப்புகள். நாங்கள் இஸ்லாமிய வங்கிகளை இஸ்லாம் என்ற பெயரில் இயங்குவதால் நாங்கள் அவைகளை ஏசிக் கொண்டிருக்கிறோம், கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மக்களிடத்திலே அவைகளிடத்திலே போக வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதை படிக்க வேண்டும். இவைகள் என்ன சொல்லப்படுகிறது, இந்த வியாபாரங்கள் என்ன என்ன வழிகாட்டல் இஸ்லாமிய ஷரியத் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பள்ளி வாயல்களிலும் எங்களுடைய ஜும்மா பள்ளி வாயல்கள் அல்லது எங்களுடைய முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம் ஜம்மியத்துல் உலமா எங்களுடைய ஊர் வியாபாரிகள் நிறைந்த ஊர். இந்த வியாபாரிகளை எடுத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அழைத்து இதற்கான வழிகாட்டல்கள் வழங்கப்பட வேண்டும். நாங்கள் தெரியாததால் நாங்கள் அதிலே பொடுபோக்காக இருக்கிறோம் அல்லது எங்களுக்கு சாதகமானதை எடுத்து எங்களுக்கு பாதகமானதை நாங்கள் இஸ்லாத்தின் பெயரால் தூரமாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாத் எங்களுக்கு மிக அழகான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறது. இஸ்லாமிய பொருளீட்டல் முறையில் எங்களுடைய வியாபாரம் அமையமாக இருந்தால் நாங்கள் மிக இலாபம் அடைந்தவர்களாக அல்லாவுக்கு பொருத்தமான நாங்கள் வியாபாரியாக எங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் மிக இலாபம் கூட்டக்கூடிய வியாபார நிலையங்களாக மாறும் என்பதை இந்த சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொண்ட நல்லவர்களாக ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யார் யார் கபுராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சுவர்க்க பூஞ்சோலை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை சுவர்க்கவாதிகள் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பொருளாதாரங்களை உனக்கு உனக்கு பொருத்தமான பொருளாதார மீட்டலர்களாக எங்களுடைய பொருளாதாரங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான முறையில் உலகத்திலே வாழ்ந்து உனக்கு பொருத்தமான முறையில் மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியம் உள்ளவர்களா ஆக்குவாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். كم فيك سرورا وسلاما وطمئنا.